நாம் சிந்தனைக்காக ஏசாயா 53 அதிகாரம் 4-6 வசனங்களை நாம் வாசி கேட்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று நினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கத்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விலப்பணினார் என்பதை நாம் நேற்றிலிருந்து வேதத்தினுடைய அடிப்படை போதனையாக இந்த கிருபையின் போதனைகளை நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த கிருபையின் போதனை என்று பார்க்கும்போது இது வேதத்தில் இருக்கிற அடிப்படையான ஒரு போதனை. இந்த கிருபையின் போதனை என்பது தேவன் மனிதனை எப்படி இரட்சிக்கிறார் என்ற திட்டத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. சர்வேகாதிபத்தியம் உள்ள தேவன் இரட்சிப்பை எப்படி திட்டம் பண்ணி அது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார் என்பதை இந்த கிருபையின் போதனை மிக அடிப்படையாக கொண்டு வருகிறது. கிறிஸ்தவ சமூகத்துல அநேக மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. கடந்த காலத்துல பார்க்கும்போது மக்கள் வேதத்தினுடைய அடிப்படை போதனைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். வேதத்தினுடைய போதனையை விசுவாசித்து வேதபூர்வமாக சிந்தித்து வந்தார்கள். ஒரு சில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட வேதபூர்வமாக காரியங்களை புரிந்து கொண்டார்கள். ஆனா இப்ப பார்க்கும்போது இந்த நாட்கள்ல வேதபூர்வமான புரிந்து கொள்ளுதலும் இல்லை, தேவன் மீதான விசுவாசமும் இல்லை, தேவன் மீதான பயமும் இல்லை, வேத சத்தியமும் தெரியல. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சமுதாயம் அப்படிதான் இருக்கு. வேதத்தின் மீதான நம்பிக்கை இல்லை, வேத புரிதல் இல்லை, கடவுளுக்கு மீதான பயம் இல்லை, விசுவாசம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே இல்லாத நேரத்துல மனிதன் வேதத்தை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். மனுஷன் வேதத்தை விட்டு தூரம் போக ஆரம்பிச்சிட்டான். மனுஷன் வேதத்தை தன்னுடைய தேவனுடைய வார்த்தையாக பார்க்க தவறிவிட்டான். அது தவறினாலதான் இந்த கிருபையின் போதனைகள் இன்னைக்கு மறக்கப்பட்டு வருகிறது. இந்த கிருபையின் போதனையானது இன்னைக்கு மறக்கப்பட்டு வருது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த கிருபையின் போதனைனா என்னன்னு தெரியல. ஆனா வேதத்துல இது அடிப்படையான ஒரு போதனையாக இருக்கிறது. இந்த புரிதல் இல்லாம இந்த சத்தியம் தெரியாம வாழும்போது நாம் கிறிஸ்துவை மறக்கிற சமூகமாக மாறுகிறோம். இன்றைக்கு நான் சந்தோஷமா வாழணும், எப்படி நான் சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னா கிறிஸ்து இருந்தா மட்டும்தான் நான் சந்தோஷமா வாழ முடியும். அதுவும் விசேஷமா தேவன் என்னுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை எப்படி கொடுத்திருக்கிறார் என்பதை தெரியும் போது மட்டும்தான் நான் சந்தோஷமா வாழ முடியும். இது தெரியல அப்படின்னா எந்த மனுஷனும் சந்தோஷமாக வாழ முடியாது. இதை புரியல அப்படின்னா எந்த மனுஷனாலையும் நிம்மதியா வாழ முடியாது. இன்னைக்கு ரொம்ப அடிப்படையானது வேதம் போதிக்கும் இந்த அடிப்படையான கிருபையின் சத்தியம். நேற்றைய தினத்துல பார்த்தோம் மனிதனுடைய முழுமையான வீழ்ச்சி என்று பார்த்தோம். மனிதன் முழுவதுமாக வீழ்ச்சியில் இருக்கிறான், மனிதன் முழுவதுமாக பாவத்தில் இருக்கிறான். பாவத்தில் இருக்கிற மனிதன் மீது தேவனுடைய கோபம் இருக்கிறது. எல்லா மனுஷனும் பாவத்துக்குள்ள விழுந்துட்டான் ஆதாமினால். அதான் நேற்று பார்த்தோம், ஆதாம் பிரதிநிதியாக இருக்கிறான், மனுஷனுடைய பிரதிநிதியாக இருந்து அவன் மேல அவன் பாவம் செஞ்சனால அவன் மேல தேவனுடைய கோபம் இருக்கு. அவனுடைய வம்சத்துல பிறந்த நம்ம எல்லாரும் அவனால நம்மளும் பாவமாக்கப்படும். நம்ம மீது தேவனுடைய கோபம் இருக்கு. அந்த தேவனுடைய கோபத்தோடு மரித்து போனால் நான் நரகத்து தான் போவேன். தேவனுடைய கோபத்தோடு நான் செத்து போனால் நான் நேரடியாக நரகத்து தான் போக போறேன். அப்ப எப்படி நான் காப்பாற்றப்படுவது? இதுக்கு மனுஷன் எந்த விதமான முயற்சியும் எடுக்கல, இதுக்கு மனுஷன் எந்த விதமான ஆலோசனையும் செய்யல. அவன் தன்னுடைய பாவத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான், அவன் தன்னுடைய பாவத்தை விரும்பி செஞ்சுட்டு இருந்தான், தேவனை மறந்தான், அவனே தனக்குன்னு ஒரு தேவனை உண்டு போனினான். இதான் மனுஷனுடைய வீழ்ச்சி. இப்படிப்பட்ட மனுஷனை காப்பாற்றுவதற்காக, இப்படிப்பட்ட மனிதனை மீட்பதற்காக தேவன் செயல்படுகிறார். மனிதன் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா தேவன் செயல்படாமல் எந்த மனிதனும் ரட்சிக்கப்பட முடியாது. எப்படி தேவன் செயல்பட்டார், எப்படி தேவன் செயல்பட்டார் என்று பார்க்கும்போது அதான் நம்ம நேற்று 2வது செஷன்ல பார்த்தோம். நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல் மூலமாக தேவன் தனக்கென்று ஜனங்களை தேர்வு செய்கிறார். தேவன் தனக்கென்று ஜனங்களை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் தேர்வு செய்கிறார். ரொம்ப அடிப்படையான பார்க்கிறோம். நான் நல்லவே என்று நினைச்சல்ல, நான் கடவுளை விசுவாசிப்பேன் என்று எண்ணி கடவுள் என்னை தேர்வு செய்யவில்லை. நான் உலக தோற்றதுக்கு முன்பாக வேதம் தெளிவா சொல்லுது எபேசியர் 1:3-4 உலக தோற்றதுக்கு முன்பாக தேவன் என்னை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் தேவன் என்னை தேர்வு செய்தார். நான் நல்லவன், நான் விசுவாசிப்பேன், கடவுளை விசுவாசிப்பேன், ஒரு காலத்தில் நல்லவனா மாறிடுவான் என்று தேவன் முன் போய் பார்த்து என்னை தேர்வு செய்யல. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலை பார்க்கும்போது நான் உருவாவதற்கு முன்பாக, இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக தேவன் தன்னுடைய ஆலோசனையில எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல், எந்த விதமான கண்டிஷன்ஸ் இல்லாமல் தன்னுடைய அன்பை அவருடைய ஜனங்கள் மீது வெளிப்படுத்தினார். இதுதான் நேற்று 2 செய்திகளாக பார்த்தோம். அந்த தேவன் தெரிந்து கொண்ட தேவன் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் தெரிந்து கொண்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில எப்படி அந்த ரட்சிப்பு நிறைவேறுகிறது? தேவன் தெரிந்து கொண்டார் நான் பரலோகத்துக்கு போயிருவேனா? அடுத்த ஒரு கொஸ்டின், தேவன் என்னை தெரிந்து கொண்டார், மனுஷன் முழுவதுமாக வீழ்ச்சியில் இருக்கிறான், ஆனா தேவன் தனக்கு என்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் என்னை தெரிந்து கொண்டார், நான் பரலோகத்துக்கு போயிருவேனா, நான் மோட்சத்துக்கு போயிருவேனா? இல்ல, தேவன் என்னை தெரிந்து கொண்டார், ஆனா எனக்காக பரிகார பலி இன்னும் செலுத்தப்படவில்லை. தேவனுடைய கோபம் அப்படியே மேல இருக்கு. நான் பாவியா இருக்கிறேன், பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நான் பாவியா இருக்கிறேன், பாவியாக இருக்கையில் கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்தில் வந்து எனக்காக சிலுவையில் மறித்தார். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற குறிப்பிட்டவர்களுக்கான பரிகார பலி. தேவன் நிபந்தனையற்று தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மறிக்கிறார். இந்த சத்தியம் அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியாததும் அநேகருக்கு கோபத்தை கொடுக்கிறதாகவும் இருக்கும். இன்னைக்கு மனிதன் நிறைய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை குறித்து நிறைய நினைச்சிட்டு இருக்கிறான். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் சிலுவையில மறித்தார். இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார். இயேசு எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்து எல்லாருடைய அக்கிரமத்துக்காகவும் மறித்தார். எல்லாருடைய அக்கிரமத்துக்காகவும் மறித்தார் என்றால் எல்லாரும் பரலோகம் போயிருக்கணும். எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்த்தார் என்று சொன்னோம் அப்படின்னா எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு போய் நிற்கணும். ஏன் எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு போல? வேதம் தெளிவா சொல்லுது நரகத்துக்கு என்று தேவன் ஒரு ஜனக்கூட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லாருக்காகவும் மரித்தார் என்று சொல்லும் போது எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு போயிருக்கணும். ஏன் எல்லா ஜனங்களும் பரலோகத்துக்கு போல? அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் வல்லமேற்றதா? அடுத்த ஒரு சில கூட்டம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தனால ரட்சிப்பை சாத்தியமாக்கினார் என்று சொல்லுது. தம்பி இங்க வந்து உட்காருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தனால ரட்சிப்பை தேவன் சாத்தியமாக்கினார் என்று சொல்லுது. இயேசு கிறிஸ்து எல்லாருடைய பாவத்துக்காகவும் மரிச்சிட்டார், ஆனா அவர் அந்த ரட்சிப்பின் பாதியில பாதி வேலையை முடிச்சிட்டார், மீதி வேலையை மனுஷன் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்றோம். மீதி வேலையை மனிதன் செய்து முடிக்கணும். இயேசு கிறிஸ்து மன்னிச்சிட்டார். விசுவாசிக்கிறது, விசுவாசிக்காம இருக்கிறது, கடவுளை ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது மனுஷனுடைய காரியம் அப்படின்னு சொல்றோம். மனுஷன் அப்படி கடவுளை ஏற்றுக்கொள்ளனா அவன் நரகத்துக்கு போயிடுவான். இன்னொரு கூட்டமான மக்கள் சொல்றான், அப்ப கடவுள் எல்லாருடைய பாவத்துக்காகவும் சிலுவையில மரிச்சு மனுஷன் இயேசுவை விசுவாசிக்காம மரித்து நரகத்துக்கு போனா பிதாவாகிய தேவனே 2 பரிகார பலி எதிர்பார்க்கிறார் என்ற முக்கியமான ஒரு சத்தியம் அந்த கேள்விக்குறியாகுது. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பரிகார பலி போதுமானதாக இல்லையா? நம்ம அதான் மனுஷனுடைய முழுமையான வீழ்ச்சியில பார்த்தோம். மனிதன் முழுவதும் பாவத்தில் செத்து போய் கிடக்கிறான். அவன்ட உயிரே இல்லை. உயிரே இல்லாத மனிதன் ஒருபோதும் தானாக முன் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ரட்சிப்பை சாத்தியமெல்லாம் ஆக்கல. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை உண்டு பண்ணி கொடுத்து முடித்து விட்டார். குறிப்பிட்டவர்களுக்கான இந்த பரிகார பலியை நம்ம படிக்கணும் அப்படின்னா அந்த பரிகார பலியினுடைய நோக்கத்தையும் தன்மையும் புரிஞ்சா மட்டும்தான் யாருக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பது புரியும். இல்லைன்னா ஒருபோதும் புரியாது. இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தில் என்ன நடந்துச்சுன்னு முதலாவது நம்ம தெரிஞ்சுக்கணும். சிலுவையில் என்ன நடந்துச்சு, சிலுவையில் பரிகார பலியில் என்ன நடந்துச்சு? இப்போ வாசி கேட்ட ஏசாயா 53 அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. என்ன சிலுவையில் என்ன நடந்துச்சு? சிலுவையில் நம்முடைய மீறுதல்களால் அவர் காயப்பட்ட, என்னுடைய பாவம் சிலுவையில் இயேசுவின் மீது வைக்கப்பட்டது, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். பாவியாகிய மனுஷன், டோட்டல் டிப்ரவர்ட்டி, மனுஷனுடைய முழுமையான வீழ்ச்சியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மனுஷன் மீது தேவனுடைய கோபம் இருக்கு. சிலுவையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதன் மீதான அந்த கோபத்தை தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மீது இருந்த அந்த கோபத்தை பிதாவான தேவன் சிலுவையிலே குமாரன் மீது ஊற்றுகிறார். அதான் இந்த வசனம் சொல்லுது, அவர் நொறுக்கப்பட்டார். சிலுவையிலே அவர் நொறுக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஒரு விக்டிம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஏதோ தெரியாதனமா போய் சிலுவையில மாட்டிக்கல. அவருடைய நோக்கமே சிலுவையில உங்களுக்காக, அவருடைய ஜனங்களுக்காக மரிக்கிறது அவருடைய நோக்கம். 53 அதிகாரம் 5 வசனம் சொல்லுது, ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நமக்குள்ள சிலுவையில் என்ன நடந்துச்சு? என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டு, பிதாவாகிய தேவனுடைய நித்திய கோபம் அவர் மீது முழுமையாக ஊற்றப்பட்டது. அப்படி ஊற்றப்படும் போது சிலுவையில குமாரனாகிய தேவன் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனையும் பிதாவையும் ஒப்புரவாக்குறார். நேற்று ஆதியாகமம் 3 நம்ம வாசி கேட்டோம், 1 முதல் 13 வசனத்துல ஆதாம் பாவம் செஞ்சான். ஆதாம் பாவம் செஞ்சு தேவன் உடனான உறவை இழந்து போனார். சிலுவையில இயேசு கிறிஸ்து மூலமாக மனுஷன் இழந்து போன உறவு மறுபடியும் ஒப்புரவாக்கப்பட்டது. இதுதான் சுவிசேஷம், இதுதான் இந்த பரிகார பலி. இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று மனிதனையும் பிதாவாகிய தேவனையும் ஒப்புரவாக்கினார். அப்போ இயேசு கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிகார பலி எப்படிப்பட்டது? இந்த கேள்விகளை நாம் யோவான் சுவிசேஷத்திலிருந்து நாம் முழுவதுமாக நாம் பார்க்க போறோம். உங்களுடைய வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 3 திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 3:29 வசனம், புதிய ஏற்பாட்டை 125 பக்கம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றான். இயேசு கிறிஸ்துவினுடைய பரிகார பலி திட்டவட்டமான பரிகார பலி. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணமானது திட்டவட்டமானது. இயேசு கிறிஸ்து சிலுவையில ரட்சிப்பை சாத்தியமாக்க வரவில்லை. அங்க வசனம் சொல்லுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அங்க வார்த்தையை பாருங்க, பாவத்தை சுமந்து தீர்க்கிற என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து தனது ஜனங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். தேவனுடைய கோபத்தை தணித்தார். அது திட்டவட்டமானது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் அது திட்டவட்டமானது. இயேசு பரிகார பலியாக மரித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய பலி அது முழு நிச்சயமான ஒரு பலியாக இருக்கிறது. அது ஏமாற்றத்துக்குரிய ஒரு மரணம் இல்லை. அது ஒருவேளை இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்தை மன்னிச்சிருப்பார் என்று அல்ல, இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்தை திட்டவட்டமாக மன்னித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து மீது என்னுடைய பாவம் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற திட்டவட்டமான பலியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரிகார பலியாக மரித்தார். ரட்சிப்பின் பலியை அவர் நிவர்த்தி செய்தார். அவர் முடித்து விட்டார். ஹி டிட் இட் இஸ் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவர் அது செஞ்சு முடித்தார். யாருக்கு? 29 வசனத்தில் பார்க்கும்போது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. இங்க உலகம் சொல்லப்பட்டிருக்கு. சொல்லப்பட்டிருக்கிற பாயிண்ட் குறிப்பிட்டவர்களுக்கான பரிகார வழி. ஆனா வேதம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உலகம் என்று சொல்லும்போது அந்த உலகம் என்ற வார்த்தை எதை அர்த்தப்படுத்துகிறது? யோவான் சுவிசேஷத்துல தான் இந்த வார்த்தை அதிக முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்திலையும், 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் வெளிப்படுத்தல விசேஷத்திலையும் உலகம் என்ற வார்த்தை 78 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக நம்ம பார்த்திருக்கிறது யோவான் சுவிசேஷத்துல 10 முறை உலகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 10 முறையும் வித்தியாசமான பொருட்களை கொண்டிருக்கிறது. அந்த உலகம் என்ற வார்த்தைக்கு ஒவ்வொரு பொருள் இருக்கு. அதை முதலாவது பார்க்கும்போது உலகம் என்று சொல்லும் போது யோவான் 1:10 திருப்பிக் கொள்வார். யோவான் 1:10 சொல்லுது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. உலகம் என்று இந்த இடத்துல சொல்லப்படும் போது அது முழு படைப்பையும் குறிக்கிறது. இந்த இடத்துல உலகம் என்று சொல்லும் போது அது முழு படைப்பையும் குறிக்கிறது. அடுத்து இரண்டாவதாக யோவான் 13 நிறைய வேத பகுதியில் திருப்பணும், அதனால நீங்க இதை நோட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. யோவான் 13:1 நீங்க பாத்தீங்க அப்படின்னா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து. அங்க பாத்தீங்க அப்படின்னா, இவ்வுலகத்தை விட்டு, மறுபடியும் உலகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த உலகம் என்ற வார்த்தை பூமியை குறிக்கிறது. இந்த உலகத்திலிருந்து அவர் கடந்து போகிறார் என்ற அந்த அர்த்தத்தை கொண்டிருக்கிறதாக இருக்கு. அடுத்து யோவான் சுவிசேஷம் 12:31 நாம் பார்க்கலாம். இப்பொழுதே இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது, இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இந்த இடத்துல உலகம் என்று சொல்லும் போது இது ஒரு பாவ அமைப்பை குறிக்கிறது. உலகத்தின் அதிபதி பிசாசு இல்ல, பிசாசு பாவத்தின் அதிபதி, பாவத்தால் ஆட்கொண்டிருக்கிற ஜனங்களினுடைய அதிபதி, முழு உலகத்துக்கும் அதிபதி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இடத்துல பிசாசு முழு உலகத்தின் அதிபதி அல்ல, அவன் பாவ அமைப்பிற்கு, பாவத்தை தன்னுடைய பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற ஜனங்களுடைய அதிபதியாக இருக்கிறான். அவன் முழு உலகத்திற்கும் அதிபதி அல்ல. இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது உலகம் என்ற வார்த்தை அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற மக்களையும், அந்த பாவ அமைப்புக்குள்ளாக இருக்கிற காரியத்தையும் இங்க பொருள்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். அடுத்து 4வதாக யோவான் 18:18 பாத்தீங்க அப்படின்னா, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். இப்ப இந்த இடத்துல உலகம் என்று சொல்லும் போது இங்க இயேசு கிறிஸ்து சொல்றார், உலகம் உங்களை பகைக்கும். யார்கிட்ட சொல்றார்? சீசர்கள்ட்ட சொல்றார், அவரை பின்தொடர்கிட்ட சொல்றார், விசுவாசிகள்கிட்ட சொல்றார். விசுவாசிகள் இயேசுவை பகைக்கல, விசுவாசிகள் இயேசுவை நேசித்து அவரை பின்பற்றாங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது விசுவாசிகளை தவிர மற்ற அனைவரையும் சொல்றார். இப்ப இந்த 15 பாத்தீங்க அப்படின்னா, அது முழு உலகமும் இயேசுவை பகைக்கல. இயேசுனுடைய சீசர்கள் அவரை பின்தொடர்கிட்ட பேசிக்கொண்டு வரார். இப்ப அவங்களா இயேசுவை நேசித்து பின்பற்றாங்க. இந்த இடத்துல உலகம் என்று சொல்லும் போது அது அவிசுவாசிகளை குறிப்பிடுகிறது. மறுபடியும் யோவான் 12 திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 12:19 பாருங்க. அப்பொழுது பரிசேயர்கள் ஒருவரை நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் மீன் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். இப்ப பரிசேயர்கள் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை பார்த்தும், இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை பார்த்தும், இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து போகிற ஜனங்களை பார்த்து சொல்றான், உலகமே அவனுக்கு பின்னாடி போத. உலகமே அவருக்கு பின்னாடி போல, அந்த பகுதியில வாழ்ந்த அநேக ஜனங்கள் இயேசுவின் பின் சென்றார்கள். அதை குறிக்கிறது இந்த இடத்துல உலகம் என்ற வார்த்தை. அடுத்து யோவான் 7:4 திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 7:4 பிரபலமாக இருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான், நீர் இப்படிப்பட்ட வேலை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும் என்றார். இயேசுனுடைய சகோதரர்கள் இயேசுவை பார்த்து சொல்றாங்க, நீங்க போய் ஏன் மறைமுகமா இருக்கிற இடத்துல செய்யறீங்க, பொதுவான இடத்துல போய் செய். இந்த உலகம் என்று அங்க சொல்லும் போது அது பொதுவான இடத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அடுத்து யோவான் 4:42 திருப்பிக்கும். சமாரியா ஸ்திரீட்ட பேசி வருகிறார். சமாரியா ஸ்திரீட்ட பேசி வரும்போது சமாரியா ஸ்திரீ அவங்க ஊர்ல போய் மேசியாவை குறித்து சொல்லி ஜனங்களை கூட்டிட்டு வரா. கூட்டிட்டு வந்த பிறகு 42 சொல்றார், அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அவரை விசுவாசிக்கிறோம் என்றார். இப்ப என்ன சொல்றார் என்று பாத்தீங்கன்னா, அவர் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர். இப்ப உலக ரட்சகர் என்று இந்த 4வது அதிகாரத்தினுடைய பின்னணியிலிருந்து பார்க்கும்போது சமாரியா ஸ்திரீட்ட சுவிசேஷம் சொல்றார், அவரை இயேசு ரட்சகர் என்று அறிந்து கொண்டு தன்னுடைய ஊர்ல போய் ஜனங்களை எல்லாம் அழைச்சிட்டு வராங்க. ஜனங்கள், நீங்க இன்னும் 2 இருங்கன்னு சொல்றாங்க. அப்படி இங்க 2 இருக்கும் போது ஜனங்கள்கிட்ட அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றார். அப்பொழுது இந்த ஜனங்கள் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீ சொன்னதுனால நாங்க இவரை விசுவாசிக்கல, இவருடைய வார்த்தையை கேட்டு அவரை கேட்டு அவர் மெய்யாகவே உலக ரட்சகர் என்று விசுவாசி. உலக ரட்சகர் என்று பார்க்கும்போது அந்த இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்களை கடந்து சமாரியாவிலும் அவர்தான் இரட்சகர். அப்ப இந்த இடத்துல உலகம் என்று சொல்லும் போது அது பியாண்ட் த பவுண்டரிஸ், யூதர்களையும் கடந்து புறஜாதிகளுக்கும் அவர்தான் இரட்சகர் என்று சொல்கிறார். அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா யோவான் 17:9 யோவான் 17:9, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். மறுபடியும் உலகம் என்ற வார்த்தை வருது. அந்த உலகம் அவிசுவாசிகளை குறிக்கிறது. கடைசியாக யோவான் 3:17 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உலகத்தை யாக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். இந்த இடத்துல இரண்டு முறை உலகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு, முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட போறாங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. அப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளை இந்த இடத்துல உலகம் என்று சொல்லுது. இப்ப யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லும் போது இந்த உலகம் இதை சொல்லுகிறது. இப்ப பழைய ஏற்பாட்டை படிச்சோம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டை நிறைய பலிகள் செலுத்தப்பட்டதை நம்ம பார்க்கணும். ஆனா பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்போது பலிகள் எப்பொழுதும் தேவனுடைய ஜனங்களுக்கு மட்டுமே செலுத்தப்பட்டது, இஸ்ரவேலர்களுக்காக பிரத்யேகமாக செலுத்தப்பட்டது. எகிப்தியர்களுக்காக ஒரு நாளும் பலிகள் செலுத்தப்படல, கானானியர்களுக்காக செலுத்தப்படல, அசீரியர்களுக்காக செலுத்தப்படல, பாபிலோனியர்களுக்காக செலுத்தப்படல, தேவனுடைய ஜனங்களுக்காக பலி செலுத்தப்பட்டது. அப்படி தேவனுடைய ஜனங்களுக்காக பலி செலுத்தப்பட்டுச்சு அப்படின்னா அது விசேஷமான தேவனுடைய ஜனங்கள், விசேஷமான இஸ்ரவேல் மக்களுக்காக அந்த பலிகள் செலுத்தப்பட்டது. அப்ப இந்த இடத்துல உலக ரட்சகர் என்று சொல்லும் போது அங்கே யூதர்கள் புறஜாதிகள் என்று எல்லா விசுவாசிகளும் உள்ளடக்கி இதோ உலகத்தின் பாவத்தை, இதோ விசுவாசிகளுக்காக தன்னுடைய மரணத்திற்காக வருகிற மேசியா தேவாட்டு குட்டி என்று யோவான் ஸ்தானகர் சொல்றார். அப்ப இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பரிகார பலி, இயேசு கிறிஸ்துவினுடைய பரிகார பலி, அது திட்டவட்டமானது. அது யாருக்கு என்று பார்க்கும்போது அது யூதர்களுக்கு மட்டுமல்ல, அதை கடந்து பியாண்ட் த பவுண்டரிஸ் அது யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்குமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் இரட்சகராக தேவாட்டு குட்டியாக இருக்கிறார். இதுதான் இந்த பரிகார பலியோடைய தன்மை. அடுத்து இரண்டாவதாக நம்ம யோவான் சுவிசேஷம் 6 திருப்பிக்கு வரலாம். யோவான் சுவிசேஷம் 6 தொடர்ச்சியா இந்த யோவான் சுவிசேஷம் 6 அடுத்து வரப்போற 3 பிரசங்கத்தையும் நம்ம கேட்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. யோவான் சுவிசேஷம் 6:37-39 பார்க்கலாம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வேதம் தெளிவா சொல்லுது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என் இடத்துல. நேத்து பார்த்து நிபந்தனையற்ற தெரிந்து கொள்ளுதல், இது பிதாவினுடைய செயல். பிதாவானவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக தனக்கு என்று ஜனங்களை தெரிந்து கொண்டார். அதை தெரிந்து கொண்ட ஜனங்கள் அங்க பாத்தீங்க அப்படின்னா, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் அது என்னிடத்தில் வரும். இந்த பரிகார பலியானது முதலாவது பார்த்தோம் திட்டவட்டமானது என்று பார்த்தோம். இப்ப பார்க்கும் இந்த பரிகார பலியானது உறுதியானது, இது உறுதியான பரிகார பலி. இந்த பரிகார பலியில பார்க்கும்போது பிதாவானவர் யார் யாரெல்லாம் முன்குறித்திருக்கிறாரோ, பிதாவானவர் யார் யாரெல்லாம் நிபந்தனையற்று முன்குறித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வருவார்கள். அடுத்து பார்க்கும்போது 38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவருடைய நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம், நான் இங்க சும்மா என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வருவதல்ல, பிதாவானவர் எனக்கு கொடுத்தவர்களை காப்பாற்றுவதற்காக மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் யாருடைய சித்தம் என்று பார்க்கும்போது பிதாவினுடைய சித்தம். 39 பாருங்க, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. 37 மறுபடியும் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் நிச்சயமாக வரும், அது முழுமையான உறுதி. இதுதான் நோக்கம், இதுதான் பிதாவானவர் கொடுத்த ஒரு கட்டளை, இதுதான் பிதாவானவருடைய சித்தம். இந்த நோக்கத்தை பெற்று, இந்த நோக்கத்தை முழுமையாக கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார். பிதாவானவர் முன்குறித்தார், அவர்களுக்காக அந்த அவர்களை மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து இந்த முழு நோக்கத்தையும் இந்த பாவம் மன்னிப்பையும் இந்த மீட்பையும் அவர் உண்டு பண்ணுகிறார் என்று பார்க்கிறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை பாருங்க. பிதா ஒரு கூட்டமான மக்களை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து பாட்டு அவர் எல்லா ஜனங்களுக்காக மறித்து பரிசுத்தாவியானவர் ஜனங்களுடைய இருதயத்தில் செயல்பட்டு எந்தெந்த மனுஷன்லாம் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறானோ அவன் தான் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா அங்க திரித்துவத்தில் என்ன ஒற்றுமை இருக்கு? வேதம் சொல்லுது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லுது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் அப்படின்னா அந்த குணாதிசயங்கள்ல மட்டும் இல்லை, ஒரே நோக்கத்திலே ஒன்றாய் இருக்கிறாங்க. பிதாவும் பரிசுத்தாவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே நோக்கத்திற்கு, ஒரே மிஷன், ஒரே நோக்கம், ஒரே பார்வை, எல்லாவற்றிலும் ஒரே ஒன்றாக இருக்கிறார்கள். அவங்க மூன்று பேர்ல அங்க எந்த விதமான பிரிவும் இல்லை. அங்க பார்க்கும்போது உதாரணமா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மதிச்சா மனுஷன் ஆசைப்பட்டா பரலோகத்துக்கு போலாம் அப்படின்ற ஒரு ஒரு கொள்கை உண்மையா இருந்துச்சு அப்படின்னா திரித்துவத்துல என்ன நடக்கும் பாருங்க. பிதாவானவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக ஜனங்களை தெரிவு செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து எல்லாருக்காகவும் மறிச்சிட்டார். பரிசுத்தாவியானவர் ஜனங்களுடைய இருதயத்துல செயல்பட்டு யார் யாரெல்லாம் கீழ்படுகிறாங்களோ அவங்க மட்டும் பரலோகத்துக்கு போனா இந்த மூன்று பேர்ல எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுச்சு. அப்ப வேதம் தவறாயிருக்கும், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், திரித்துவத்தில் மூவரும் சமமானவர்கள் என்ற கொள்கை தவறாகிவிடும். வேதம் ஒருபோதும் ஒன்றோடு ஒன்று முரண்படாது. வேதம் தெளிவானது, வேதம் தவறில்லாது, வேதத்தில் சொல்லப்பட்டது சத்தியம். வேதத்தில் சொல்லப்பட்ட சத்தியம் தான் சத்தியம், வேறு எதுவுமே சத்தியம் கிடையாது. அப்போ வேதம் இந்த இடத்துல ஆறாம் அதிகாரத்தை சொல்லுது, பிதா யாரை முன் குறித்தாரோ அவர்களுக்காக மட்டும்தான் குமாரனாகிய தேவன் பலியாக மறித்தார், வேற யாருக்கும் மறிக்கல. இந்த குமாரன் யார் யாருக்கெல்லாம் பலியாக மறித்தாரோ அவருடைய இருதயத்தில் மட்டும்தான் பரிசுத்தாவியானவர் செயல்படுவார், வேற யாரோட இருதயத்திலும் செயல்பட மாட்டார். அதனாலதான் வேதம் போதிக்கிற அடிப்படை சத்தியம் குறிப்பிட்டவர்களுக்காக பரிகார பலி, இது உறுதியானது. அதனாலதான் மத்திய ஒன்னாம் அதிகாரத்தில் அவருடைய பிறப்பின் செய்தியில என்ன அனௌன்ஸ் பண்ணுது, தமது ஜனங்களின் பாவத்தை தீர்க்க வந்தார். வேதம் தெளிவா சொல்லுது அவருடைய பிறப்பிலிருந்தே அந்த குறிப்பிட்டவர்களுக்கான சிலுவை மரணம், குறிப்பிட்டவர்களுக்கான ரட்சிப்பு என்பது அவருடைய பிறப்பிலிருந்தே ஆணித்தனமாக வல்லமையாக சொல்லப்பட்டு வந்தது. அதனால லூக்கா 19:10 இழந்து போனதை தேட, நல்லா இருக்கிறவன இல்ல, தொலைஞ்சு போனதை தேட வந்தேன். அவர் தேடி வரார், அவர் குறிப்பிட்ட மனிதன, பிதாவானவர் கொடுத்த மனுஷன் சகையு. அதனாலதான் போய் அந்த அத்திமரத்துக்கு எல்லாம் போய் நின்னார். பிதாவானவர் தெரிந்து கொண்டவர் சகையு. அந்த சகைவை மீட்கும்படியாக, அந்த சகையு இயேசு இடத்துல வரும்படியாக தான் சகைவு இடத்துல போய் இயேசு நின்று சகையுவே இறங்கி வா என்று சொல்றார். அப்போ இந்த மீட்பு, இந்த பரிகார பலி உறுதியானது. திரித்துவோம் ஒற்றுமையா இருக்கிறனால தான் பரிகார பலி உறுதியா இருக்கு. திரித்துவம் பிரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா பரிகார பலி உறுதியா இருக்காது. நான் ஏன் குறிப்பிட்டவர்களுக்கான இந்த பரிகார பலியை நான் நம்பணும்? திரித்துவத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவன் ஒன்றாக இருக்கிறார்கள். அவருடைய திட்டத்தை நிறைவேற்றினார்கள். ஒரே நோக்கத்திற்காக, ஒரே வேலைக்காக, ஒரே சிந்தனைக்காக, ஒரே மீட்புக்காக மூன்று பேரும் வேலை செய்தார்கள். எவ்வளவு மேன்மையான பரிகார பலி என்று. மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 10:10 திருப்பிக் கொள்ளும். யோவான் சுவிசேஷம் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல என்று சொல்லும் போது அது நன்மையான மிக சிறந்த ஒரு மெய்ப்பனாக இருக்கிறான். 10:1-3 வசனத்தை வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொலைகாரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான். வாசல்களை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவரை வெளியே நடத்தி போகிறான். ஆடுகள் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டது, ஆடுகள் வாசல் வழியாய் நுழைகிறது, ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறது, மெய்ப்பெண் அந்த ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். பிதாவான தேவன் யார் யாரெல்லாம் முன் குறித்தாரோ அவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பேர் பேராக அறிந்திருக்கிறார். அதனாலதான் இந்த பரிகார பலி, இந்த அட்டோன்மெண்ட் என்ன சொல்றோம்னா பிரத்யேகமான எக்ஸ்க்ளூசிவ் அட்டோன்மெண்ட். ஏன்னா அது மொத்தமா சரி இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மறிச்சேன், இந்த பக்கம் இருக்கிறவங்களாம் மறிக்கல என்று சொல்லல. பிதாவான தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக நிபந்தனையற்று தெரிந்து கொண்டார். எப்படி? பேர் சொல்லி தெரிந்து கொண்டார். He picked me. என்னுடைய பேர் சொல்லி அவர் தெரிந்து கொண்டார். அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இயேசுவால் பேர் சொல்லி நம்ம கூப்பிடப்பட்டிருக்கோம். இயேசுவால் யார் யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டானோ அவளை இயேசுவால் பேர் சொல்லி இயேசுவால் அறிந்து இயேசுவால் கூப்பிடப்பட்டு இருக்கிறோம். அவர்களுக்காக தான் அவர் சிலுவையில் வந்து மரித்தார். குறிப்பிட்டவர்களுடைய பெயரை அவர் அறிந்திருக்கிறார் என்று பார்க்கும். அடுத்து நம்ம பார்க்கும்போது 27:10-27 பாருங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவர்கள் பின் செல்லுகிறது. பிதாவானவர் கொடுத்த யாவையும் அவருடைய அவர்களை என்ன செஞ்சிருக்கிறார்? இயேசு அறிந்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 26 பார்க்கும்போது ஆனபடினால் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் மந்தையின் ஆடுகளா இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீங்க. அங்கே டிஃபரன்ஸ் சொல்ற 26 தெரிந்து கொள்ளப்படாத ஜனம், 27 தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். தெரிந்து கொள்ளாத மனுஷன் கடவுளுடைய கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டான். தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் மட்டும்தான் தேவனால் அறிந்து இயேசுவால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டு இயேசுவால் அறியப்பட்டு இயேசுவை கேட்கிற மனுஷனாக இருக்கிறான். அடுத்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 16 இந்த துளுவத்தில் இல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, நான் அவைகளையும் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனாகும். இது யார சொல்லுது? இது புறஜாதிகளை சொல்லுது. யூதர்கள் அல்லாமல் புறஜாதிகளையும் இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வெளியிலிருந்து வந்த ஆடுகளாக இருக்கிறோம். அடுத்து 28 பார்த்தீங்க அப்படின்னா யோவான் 10:28 நான் அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலமும் கெட்டு போவதில்லை. என்ன சொல்லுது? மறுபடியும் அந்த பிரத்யேகமான அந்த பரிகார பலி, அது உறுதியான திட்டவட்டமான பிரத்யேகமாக அது தேவனால் ஒருபோதும் நான் கெட்டு போவதில்லை. அது எனக்காக கொடுக்கப்பட்ட இயேசுவின் சிலுவை மரணம் பிதாவினால் கொடுக்கப்பட்டு இயேசுவால் பேர் சொல்லி அழைக்கப்பட்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். இது எல்லாரும் அல்ல, ஏன்னா இயேசுவினுடைய காலத்தில் நிறைய பேர் அவருடைய சத்தத்துக்கு கேட்கல. அப்பயே இயேசு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணார், சத்தத்தை கேட்கலையா நீ ஆடு இல்லை, சத்தத்தை கேட்குறியா நீ ஆடு. பல நாட்களாக திருச்சபைக்கு வந்துட்டு இருக்கிறோம், பல நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கேட்குறோம், அதுக்கு கீழ்படுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்படியல அப்படின்னா நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் இல்லை, நான் ரட்சிக்கப்பட்ட மனுஷன் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டு 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 அதன்படி நான் வாழாம அதை நான் செய்யாம இருந்தேன் அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் நான் இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய குணாதிசயம் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அங்க தெளிவா இம்பரேட்டிவ்ல அது கொடுக்கும், கொடுக்காம இருந்துச்சுன்னா அது என்னுடைய ஆடு இல்லை. இப்ப தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசிகள் எவ்வளவு தூரம் செவி கொடுக்கிறோம், தேவனுடைய வார்த்தைக்கு மக்கள் எவ்வளவு தூரம் செவி கொடுக்கிறோம். செவி கொடுக்கலனா உங்களுடைய ரட்சிப்பை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நிஜமாவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா? நிஜமாவே நான் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேனா? நிஜமாவே தேவன் எனக்காக சிலுவையில் மரிச்சாரா? இல்ல நான் அந்த சத்தியத்தான் கேட்டு ஒரு அறிவுல வளர்ந்து இயேசு எனக்காகவும் மரிச்சிருப்பார் என்ற நம்பிக்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ரொம்ப அடிப்படையான காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 4 யோவான் 12:32 எடுத்துக்கோங்க. யோவான் 12:32 நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். என்ன பேசுறார் என்று பாத்தீங்க அப்படின்னா பூமியிலிருந்து நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். பயனுள்ள பரிகார பலி இந்த சிலுவை மரணம், பயனுள்ள சிலுவை மரணம், பயன்களை ஏற்படுத்தும் விளைவை கொண்டது. இந்த சிலுவை மரணம் பயன்களை ஏற்படுத்தும் விளைவுகளை கொண்டது. எப்போ? 32 வசனம் சொல்லுது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது. பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போதுனா எதை சொல்லுது? 32 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, 3 வசனத்துல பாத்தீங்கன்னா, தாம் இன்ன விதமாய் மரணமாய் மறிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். உயர்த்தப்படும் போது என்பது அவருடைய பரமேறுதலை குறித்து சொல்லல. அவர் எப்படி மறிக்க போறார்? சிலுவையிலே அவர் சாகும் போது, சிலுவையிலே அவர் மறிக்கும் போது, அவர் பூமிக்கு சிலுவை இப்படி ஊண்டி இருக்கு அப்படின்னா சிலுவைக்கு மேலாக தான் அவர் இருந்தார். அதுதான் இங்க அவர் உயர்த்தப்படும் போது என்று சொல்லுது. அந்த உயர்த்தப்படும் போது என்ன செய்யறார்னா, எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். என்ன பயன்? எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். எல்லாரும்னா மறுபடியும் யார்? எல்லாரும் என்று சொல்லும் போது இங்க யார்? 20 வாசிப்போம். 20:24 வசனம் வரைக்கும் வாசிப்போம். 146 பக்கத்துல, பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரியாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரியாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும் வேலை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையானால் மிகுந்த பலன்களை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து மறுபடியும் இங்கே அவருடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். இங்கே இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது என்ன பலன்? அங்க பலன்களை கொடுக்கும் என்றார். ஏ, என்ன பலன்? என்ன பலன்னா, யூதர் மாத்திரம் இல்ல, யூதர் கிரேக்கர் எல்லா இனத்தாரையும், பிதா யார் யாரெல்லாம் எந்த இடத்துல இருந்து தெரிந்து கொண்டார்களோ அவர்களை எல்லாரையும் ஏசி இழுத்துக் கொள்கிறார். என்ன ஒரு பயன் என்று பாருங்க. பிதாவானவர் யார் யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, எந்தெந்த நாட்டிலிருந்து தெரிந்து கொண்டாரோ, எந்தெந்த இனத்திலிருந்து தெரிந்து கொண்டாரோ, அவர்கள் எல்லாரையும் சிலுவை மரணம் இழுக்கிறது. இப்ப நீங்கள் நானும் விசுவாசிகள் என்று எப்படி சொல்றோம், அந்த சிலுவை மரணத்தை விசுவாசிப்பதன் மூலமாக அந்த சிலுவை மரணம் பலன் உள்ளதாய், அந்த சிலுவை மரணம் வல்லமை உடையதாய், அந்த சிலுவை மரணம் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை இழுக்கிறதாய், அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய பலனாய் என்னை இழுத்து கொண்டார். நாம் போய் அவரை விசுவாசிக்கல, நான் போய் இயேசுவை தேடல, நான் இயேசுவை பார்த்து நான் நம்பல, அவர் என்னை இழுத்து கொண்டார். யார? குறிப்பிட்டவர்களை. பிதாவானவர் யாரை இயேசு நேரத்தில் கொடுத்தாரோ அவர்களை தான் இழுத்து கொண்டார், அவர்களை தான் இழுத்து கொண்டார். வேற யாருக்கும் இந்த சிலுவை மரணம் வல்லமையானது இல்லை. பிதாவானவர் தெரிந்து கொள்ளப்படாத எந்த மனுஷன்ட்டையும் இந்த சிலுவை மரணம் பயனற்றது. அதுல ரொம்ப திட்டவட்டமாக வேதம் சொல்லுது. வேதம் இதுதான் சொல்லுது, இந்த பயனை பெற்றிருக்கேனா? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் என்னுடைய வாழ்க்கையை பாதிச்சிருக்குதா? இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் என்னுடைய இருதயத்தை உடைச்சிருக்குதா? இயேசு கிறிஸ்துனுடைய பாவத்துக்காக மரித்தார் என்ற உணர்வு இருக்குதா? கிருபையின் போதனை என்ன சொல்லி தருது? இயேசு, நான் ஒண்ணும் செய்யல, இயேசு கிறிஸ்து எனக்காக வந்து மரித்து அவர் என்னை இழுத்து கொண்டார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறோம். நான் இயேசுவை விசுவாசித்தேன், நான் இயேசுவை நம்பினேன், நான் இயேசு நேரத்தில் ஓடி வந்தேன், நான் இயேசுவுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன். செத்து போன மனுஷன் எப்படிங்க ஒப்படைக்க முடியும்? செத்து போன மனுஷன் எப்படி விசுவாசிக்க முடியும்? இயேசு வல்லமையா இவங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டார். சிலுவை மாறு உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டது. தேவன் உங்களை உயிர்ப்பித்தார், தேவன் உங்களுக்கு மீட்பை கொடுத்தார், தேவன் உங்களுக்கு உயிரை கொடுத்தார், தேவன் உங்களை இழுத்து கொண்டார். அந்த வல்லமை, அந்த பயனை நீங்க பெற்றிருக்கீங்களா? கடைசியா யோவான் 17 அதிகாரத்தில் தெளிவாக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் குறிப்பிட்டவர்களுக்கானது என்பதை சொல்லுகிறது. 2:17 பிதாவே, வேலை வந்தது, நீருமுடைய குமாரனுக்கு தந்தருளை யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரனை, உம்முடைய குமாரன் உண்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். அடுத்து 6 வசனத்தை வாசிக்கலாம். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். அடுத்து 9 வசனத்தை வாசிக்கலாம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். வேதம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜெபத்துல தன்னுடைய வாயை திறந்து நேரடியா சொன்னது, நீர் எனக்கு தந்தவங்களுக்காக, அவங்களுக்கு வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், நீர் அவர்களை மகிமைப்படுத்தும், எனக்கு நீர் கொடுத்த வேலையை நான் செய்து முடித்து விட்டேன், அந்த சிலுவை மரணம் என்பது குறிப்பிட்டவர்களுக்கானது. குறிப்பிட்ட ஜனங்களுக்கு அளவிடப்பட முடியாத ஆசீர்வாதத்தை கொடுத்தது. வேதம் தெளிவா அடிப்படை என்ன போதிக்குது அப்படின்னா, எல்லாரும் பரலோகத்துக்கு போக மாட்டோம்னு போதிக்குது. வேதம் தெளிவா அடிப்படையா எல்லாரும் பரலோகத்துக்கு போக மாட்டோம் என்று போதிக்கிறது. வேதம் தெளிவாக பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போவாங்கன்னு சொல்லுது. அப்படி பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று போதிக்கிறது. அப்படி பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்காக தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட வீணா போல. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் எல்லாருக்காகவும் அவர் பரிகார பலியாக சிலுவையில் மரித்து அவர்களுக்காக ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக பிதாவினுடைய முழுமையான கோபத்தை தணித்தார். சிலுவையில ரட்சிப்பு சாத்தியமாக்கப்படல, சிலுவையில ரட்சிப்பு முட்டிட்டு. இயேசு கிறிஸ்து ஒரு பாதி வழியில விட்டுட்டு போல, இயேசு கிறிஸ்து முழுமையாக பிதா கொடுத்த ஜனங்களுக்கு முழுமையாக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து திட்டவட்டமான உறுதியான பிரத்யேகமான திடநம்பிக்கை உள்ள பலியாக மரித்தார். முழுமையான பரிகாரம் செலுத்தப்பட்டது. தேவனுடைய முழுமையான கோபம் தணிக்கப்பட்டது. யார் யாரெல்லாம் தேவன் தெரிந்து கொண்டிருக்காரோ, ஆண் பெண் சின்ன பையன் பெரிய பையன் யூதன் கிரேக்கே எந்த நாட்டை சேர்ந்தவனா இருந்த யார் தேவன் யாரை தெரிந்து கொள்ள, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ஒருத்த மிஸ் ஆக மாட்டான், எல்லாம் பரலோகத்துக்கு வந்துடும். தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் ஒருத்த மிஸ் ஆக மாட்டான். அப்படி ஒருத்த மிஸ் ஆயிருந்தா இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணம் வல்லமையற்றதாக இருக்கும். எல்லாரும் தேவன் நித்தியத்திலே கொண்டு சேர்க்க போகிறார். இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக பலி செலுத்தினார், எனக்காக பலி செலுத்தினார். பரிகார பலி என்று பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஆசாரியனாக, ஆசாரியன் பழைய ஏற்பாட்டில் என்ன செய்வான் அப்படின்னா, தனக்காகவும் தன்னுடைய ஜனங்களுக்காகவும் பலி செலுத்துவான். அந்த ஆசாரியனாகி இயேசு, பிரதான ஆசாரியனாகி இயேசு அவருடைய ஜனங்களுக்காக அவர் பலியாக நித்திய பலியாக மரித்தார். நித்திய பலியை உண்டு பண்ணினார், ஆக்கினை திருப்பிலிருந்து விடுதலையை கொடுத்தார். தன்னுடைய ஜனங்களுக்காக, பிதாவினால் கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அந்த பிரதான ஆசாரியன் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்னா, பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்வான். எனக்காக பிரதான ஆசாரியாகி இயேசு எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படி சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறோமா? இவ்வளவு முழு நிச்சயமா சிலுவை மரணத்தை விசுவாசிக்கிறோமா? இந்த சிலுவை மரணம் என்ன சொல்லுது? இந்த சிலுவை மரணம் எனக்கு என்ன கற்றுத்தருது? தேவன் என்னை எவ்வளவு தூரமா நேசிச்சிருக்கிறார் என்று பாருங்க. பிதாவாகிய தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை எப்படி நேசித்திருக்கிறார் என்று பாருங்க. எனக்காக திட்டத்தை உண்டு பண்ணி, எனக்காக குமாரனை கொடுத்து, எனக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையிலே அடித்தார், நொறுக்கினார். யாருக்கு? எனக்காக. சிலுவையை பத்தி பேசும்போது, சிலுவையை குறித்து யோசிக்கும் போது, பிதா உங்களை அவருடைய மனதில் தேர்வு செய்து வைத்திருந்தார். உங்க பேர் அவருக்கு தெரியும், உங்க பேர் அவருக்கு தெரியும். உங்களுக்காக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுக்காக தான் நேசித்த ஒரே பேரான குமாரனை எனக்காக கொடுத்தார். நாம் இயேசுவால் மீட்பை பெற்றிருக்கோம். திருவிருந்தில் பங்கு பெற போறோம். வாரந்தோறும் இந்த திருவிருந்தில் பங்கு பெறும். திருவிருந்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. எனக்காக இயேசு மரித்தார், என்னுடைய பாவம் அவர் மீது வைக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய நேரத்தில் பொதுவா இயேசு எல்லாருடைய பாவத்துக்காக மரிச்சிட்டார் என்று சொல்லும் போது இதை ரொம்ப நம்ம அப்படியே லூசா விட்டுறோம். அவர் எல்லாருடைய பாவத்துக்காக இல்ல, வேத அது சொல்லலையே. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுடைய பாவத்திற்காக பிரத்யேகமாக திட்டவட்டமாக உறுதியாக மரித்தார். இந்த விசுவாசம் தான் ரட்சிக்கும் விசுவாசம். இப்படி சிலுவை நான் விசுவாசிக்கல, நான் ரட்சிக்கப்படல. இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் இவ்வளவு உறுதியானது. அப்புறம் எங்க பயந்துட்டு இருக்கோம், ஐயோ நான் பரலோகத்துக்கு போவேனா மாட்டேனா, ரட்சிப்பு இழந்து போவேனா மாட்டேனா. தேவன் திட்டவட்டமாக உறுதி செய்திருக்கிறார். தேவன் திட்டவட்டமாக மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். திட்டவட்டமாக மீட்பை முடித்து விட்டார். அப்புறம் பயம், அப்படி நான் இவ்வளவு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பயம் இல்லாதனால தான், பயம் ஒரு சில நேரத்தில் அதிகமா இருக்கிறனால தான் பாவத்தையும் செய்யறேன். நான் பாவத்தை ஏன் விரும்பி செய்யறேன், ஏன்னா நான் சிலுவையை பார்க்கல, சிலுவையுடைய மேன்மை புரியல, இயேசு எனக்காக வந்தார் என்ற உணர்வு இல்லை. இயேசுனுடைய பாவத்தை சிலுவையில எனக்காக மறித்தார், நான் தேவனால் முன்குறிக்கப்பட்ட மனுஷன் என்ற உணர்வு இல்லாதனால தான் நான் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். விசுவாசிகளை குறித்து இதை பேசிட்டு இருக்கேன். அவிசுவாசிகளுடைய கேள்வி, நான் முன்குறிக்கப்பட்ட ஜனமா என்பது கேள்வி அல்ல. ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கும் இருதயத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் மறுத்தா தேவனுடைய கோபத்துக்கு நேராக நித்திய அக்கினிக்குள்ளாக நான் போயிடுவேன். தேவனே நான் நரகத்துக்கு போயிருவேன், நித்தியமான நரகத்துக்கு போயிருவேன். தேவனே உங்களுடைய கோபம் என் மீது இருக்கு, தேவனே என்னை காப்பாற்றும் என்று யார் யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவன் மீட்பை உண்டு பண்ணுகிறார். அதான் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. யோவான் 6 என்னிடத்துல வர ஜனத்தை யார் இடத்துல தேவன் செயல்படுறாரோ அவனை அவரது ஒருபோதும் அவர் தள்ளிவிடுவதில்லை. அதனாலதான் இன்னைக்கு சுவிசேஷ அழைப்பை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. தேவனை விசுவாசிக்கும்படியாக தேவன் உங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்வார். தேவனுடைய வசனம் வல்லமையா போதிக்கப்படும் போது தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு உங்களுடைய இருதயத்தை நொறுக்குவார். தேவனே உங்களுடைய கோபத்துக்கு நேராக நான் இருக்கிறேன், என்னை நோக்கி ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடும் போது, ஆண்டவரே என்று அழைக்கும் போது, ஆபத்தில் இருக்கிற மனுஷன் ஆண்டவரே என்று கூப்பிடும் போது தேவன் அவனை பாதுகாக்கிறார். விசுவாசிகளுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல், விசுவாசிகள் எவ்வளவு மேன்மையான அன்பை பெற்றிருக்கிறோம். விசுவாசிகள் நான் எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தேன், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்து போயிருந்தேன், மனசும் மாமிசமும் விரும்பினதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன். என் பாவத்தை நான் பார்க்காம எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் என்னை தெரிந்து கொண்டு எனக்காக அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். அனுப்பது மட்டும் இல்லை, எனக்காக பலியாக சிலுவையிலே மறிக்க செய்தார். இந்த உணர்வோடு திருவிருந்தில் பங்கு பெறுவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.